ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது திருவாசகம் விளக்க உரை. தலைப்பு அருட்பத்து. வழங்குபவர் திரு எஸ் ராமலிங்கம் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
ஏழாவது பாடம். மெய்யனே விகிருதா மேரு வேவில்லா மேவலர் புறங்கள் மூன்றுரித்த கையணி. இந்த ஏழாவது பாடல் துப்பனேன்னு தொடங்குச்சா, இதுல மெய்யனேன்னு தொடங்கு. மெய்யனே என்றால் உண்மை பொருள், உண்மை உலக பொருள் அத்தனையும் பொய்ப்பொருள், சிவ ஒன்றுதான் மெய்ப்பொருள். அதுக்கு சத்துன்னு சொல்றது வடமொழியிலே சத்துன்னு சொல்றது. சத்து சித்து ஆனந்தம்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. சத்து சித்து ஆனந்தம் மூன்றும் சேர்ந்தது சச்சிதானந்தம். சத்து சித்து ஆனந்தம் மூன்றும் சச்சிதானந்தம். சேத்தா சச்சிதானந்தம், சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தம். சத்துன்னா உண்மை, சித்துன்னா அறிவு, ஆனந்தம்னா இன்பம். சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும், அதாவது உண்மையாகவும் அறிவாகவும் இன்பமாகவும் இருக்கிறது. உண்மை அறிவு இன்பம் தமிழ்ல. இப்ப சத்து சித்து ஆனந்தங்கிறது வடமொழி, இப்ப ஆனந்தம்ங்கிறது வடமொழி. ஆனந்தம் என்பது வடமொழி. அதனாலே சத்தாக இருக்கின்ற மெய்ப்பொருள் சிவம் ஒன்றுதான் மெய்ப்பொருள், மற்றது எல்லாம் மெய்யனே விகிருத்தா. விகிருத்தா என்றால் பல வகையான வேறுபாடுகளை செய்வோம். விகிருதன் என்று பெயர். விகிருதன் ஐயாலே உயிர்கள் ஆச்சரியப்படும்படியான காரியங்களை செய்கின்றவனுக்கு விகிருதன் பேர். விகிருதன் வெஞ்சமா கூடல கூட சாமிக்கு விகிருதேஸ்வரர், வெஞ்சமா கூடல விகிருதேஸ்வரர், கரூருக்கு பக்கத்தில் வெஞ்சமா கூட விகிருதேஸ்வரர். விகிருதன் கிருதன், கிருதன் என்றால் கிருத்தியம், கிருத்தியம் காரியம், காரியம் கிருத்தியம். வி போட்ட மேலான காரியங்களை செய்வோம். மேலான காரியம் என்றால் அவன் செய்கின்ற செயல் அத்தனையும் உயர்ந்த செயலாக இருக்கும், தாழ்ந்த செயலை செய்யவன். மேருவே இல்லா மேவலர் புறங்கள் முன்னறித்த கையனே. தீபுரத்து அசுரர்களை அழிக்க சிவபெருமான் தேவர்கள் எல்லாம் கூடி தேர் தயார் பண்ணினார்கள். மேருமலையை வில்லாக உடைத்தாராம். மேருமலையை வில்லா, இது நம்ம அறிவுக்கு எட்டுதது. மலையை வில்லாக உடைக்கிறது, மலையை வில்லாக உழைச்சான்னா நம்ப முடியல இல்லது. அதுதான் அவனுடைய சாத்தியமான ஆற்றல், சாதாரணமான ஆற்றல். சாதாரணமான எல்லா பொருளையும் அவன் தானே படைச்சான். அதையே இல்லாக மலையே இல்லாக மலையே இல்லாக வெம்மை மிகு புறவானல் மிக செய்ய விரலழிந்து விண்ணூலோர்கள் செம்மலரோ நிந்திரன் மார் சென்றிறப்ப தேவர்களே தேரராக மைமருவு மேரு விழு மாசுணனான் ஏ பாரி எரி கால்வாளியாக மும்மதிலும் முடியளவில் பொடி செய்த முதல்வனிடம் முதுகுன்றமே என்பது சம்பந்தர் தேவாரம். மகாமருவலை வில்லாக உழைத்து சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் 33 கோடி தேவர்களும் எல்லா ரதமாக ஆக்கி, வருஷம் மாசம் திதி நட்சத்திரம் எல்லாத்தையும் ரதமாக்கி வந்து மகாமிருமலையை வில்லா வளைச்சு பிரமனை சாரதியாக போட்டு, பிரமன் தான் தேர ஓட்டுற சாரதி, பிரமா தான் தேர ஓட்டுற சாரதி. நீங்கள் ஐயனுள்ள தேரை பார்த்தா தெரியும், ஐயனுள்ள தேரை பார்த்தா தெரியும். அதில் பிரமா உருவம் வச்சுருக்காங்க பார்த்துருக்கீங்களா, அந்த தேரை ஓட்டுகிற சாரதி பிரமா. அதில் அம்பாக இருக்கிறவன் அக்னி, திருமாலும் அதில் அம்பாக இருக்கிறதாக சொல்லும். இப்படியாக பெரிய ஏற்பாடு. திரிபுரத்தை எரிக்க, திரிபுரத்து அசுரர்களை அழித்து தேவர்களுக்கு நன்மை செய்யும். அதுக்காக மேருவே இல்லா மேவலர் புறங்கள் மூன்று அடித்த, மேவலர்னா பகைவர்களாகிய அந்த அசுரர்கள் புறத்தை அடித்தான். புறம் என்றால் பட்டணம், பெரிய பட்டணம். பெரிய பட்டணம்னா இரும்பு கோட்டை, வெள்ளி கோட்டை, தங்க கோட்டை, மூணு பேத்துக்கும் இரும்பு கோட்டை, வெள்ளி கோட்டை, தங்க கோட்டை, பறக்கிற கோட்டை. அதுல கோடிக்கணக்கான அசுரர்கள், இதெல்லாம் நம்ம கர்ப்பனே வடிவாக்க முடியாது. தங்கத்தினால கோட்டை, வெள்ளியினால கோட்டை, இரும்புனால கோட்டை. அண்ணன் தம்பி மூணு பேரும், மூணு பேரும் தவஞ்சி இதை அப்படி வாங்கியிருக்கிறான். தாரகாட்சன் கமலாட்சன் வித்தியுன்மாரின்னு மூணு பேர் அப்படி வாங்கி அப்படியே கோட்டையோட பறக்கிறது, ஆகாயமா பறக்கும். அப்படி ஆகாயமா பறந்து அதனால ஒரு இடத்துல போய் விழுந்துச்சுன்னா அந்த ஊருக்கு ஆகும், அந்த ஊருக்கு. அந்த மாதிரி அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கோ எவ்வளவு அக்கிரமம் பண்ணுவாங்க அசுரர்களுக்கு வந்தா என்ன பண்ணுவான், பலம் வந்தா அக்கிரமம் பண்ணுவான். அதனால தேவர்கள் எல்லாம் வேண்ட இப்படியான ஏற்பாடுகளை பண்ணி மகாமேருமலையை வில்லா வளைச்சு சண்டைக்கு போனார் சிவபெருமான். சண்டைக்கு போகும்போது ஒரே அம்பு தான் கொண்டு போனார், ஊரம்பு. அந்த பைக்குள்ள போட்டிருந்தாரு. அங்க போய் திரிபுரத்தை பார்த்தாரு. பார்த்தபோது தேவர்கள்லாம் நினைச்சாங்களாம், நம்ம இத்தனை ஏற்பாடு பண்ணி கொடுக்கவும் தான் சிவபெருமான் சண்டைக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு நினைச்சாங்களாம். அந்த நினைப்பை தெரிஞ்சுக்கிட்டாரா, தெரிஞ்ச உடனே சிரிச்சாரா, சிரிச்சாருக்கு புறம் எரிஞ்சு போச்சு, குப்புறமும் எரிஞ்சு போச்சு. சீப்பினாலேயே புறத்தே மேவலர் புறங்கள் முந்தடித்த கையனே திருக்கரத்தை உடையவனே காலார் காலனை காய்ந்த கடுந்தளர் புலம்பண்ணனே. மார்க்கண்டையருக்காக, மார்க்கண்டையருக்கு 16 வயசு தான் தந்திருந்தார், சிவபெருமான் தான் 16 வயசு தந்திருந்தார். அப்படி 16 வயசு தந்தபோது அவர் கேட்டது எப்படி கேட்டாருன்னா, புத்திர பலன் வேணும்னாரு. சிவபெருமான் என்ன பண்ணார் தெரியுமா, உனக்கு நல்ல உள்ள வேணுமா கெட்ட உள்ள வேணுமா? நல்ல உள்ளேனா தேகமும் அழகாக ஞானத்தோட பக்தியோட, கெட்ட உள்ளேனா கூன் குருடா மூடமா, அப்படி கேட்கலாமா? அப்படி கேட்டா அவர் என்ன பண்ணுவார், நல்ல உள்ளதான் வேணுங்கிறார். நல்ல உள்ள வேணும்னா 16 வயசு தான், கெட்ட உள்ளேனா 100 வயசு தான். அப்படின்னா என்ன பண்ணுவா அந்த இடத்துல, என்ன பண்ணுவா? அப்படிங்கும் போது சாமி 16 வயசு இருந்தாலும் சரி நல்ல உள்ளே போடுவார், 16 வயசா இருந்தாலும் சரி நல்ல உள்ளே. அந்த இடத்துல காட்சி அப்போ நல்லா படிக்கிறார் கத்தப்புறாங்க. நிறைய தவமுடையவராகினாலே ஆறு அந்த மிருகண்ட மகரிஷி, மார்க்கண்டையரோட அப்பா மிருகண்ட மகரிஷி, நிறைய தவம் உடையவராகினாலே தவமும் ஞானமும் அழகும் உடைய நல்ல உள்ளையா குரு 16 வயசு. மாண்டகு தவத்தின் மேலா மறைமுனி அவற்றையோரா ஆண்டவை குறுகினாலும் அறிவுடனாகி யாக்கைக்கு ஈண்டொரு தவறும் என்று எம்பிரான் இன்பால அன்பு பூண்டதோர் வளர்ந்தானே வேண்டி நம்புகிறேன் அப்படியே நல்ல பிள்ளைய கொடுத்தாரு. அந்த பிள்ளை நன்றாக வளர்ந்தது. 16 வயசு வந்தபோது அப்பா அம்மா ரெண்டு பேரும் அழுதார்கள். அப்படி அழுதபோது மார்க்கண்டையர் ஏன் அழுகிறீன்னு கேட்டாங்க. கேட்கும் போது அவர் சொல்ல முடியாம சொன்னாங்க உண்மையை. அப்படி சொன்னபோது அவர் சொன்னார், நீங்க ஒன்றும் கவலைப்படவா, எப்போது இருக்கிற சிவபெருமான, எப்போது இருக்கிற சிவபெருமான நாம் போய் அர்ச்சனை பண்ணி அந்த யமனை வென்று விட்டு சீக்கிரவாறு கவலைப்படாத. அந்த ஞானம் இருந்தபடியினாலே புத்திமான் பலவானாவான் என்றார் போல, ஞானம் இருந்தபடியினாலே என்ன சொன்னாரு, ஒன்றும் கவலைப்படாது, உங்களுக்கு 16 வயசு உள்ள பிள்ளைன்னு உங்களுக்கு கொடுத்த சிவபெருமான் இருக்கிறாருல்ல, அவர் தான் எப்போதும் இருக்கிறவர், பண்டும் இன்றும் என்றும் உள்ள எது சிவம் அதை சொல்றாரு. என்றொரு செய்த தாதை இடரொரு முகத்தை நோக்கி ஒன்றும் நீர் அஞ்சல் வேண்டாம், உயிர்க்குயிராகி என்று நின்றிடும் அரணை ஏற்றி அரிச்சனை நிரப்பி கூற்றின் வன்றிரல் கடந்து நும்பால் வல்ல வந்தது. அர்ச்சனையை செய்து யமனை வென்று விட்டு சீக்கிரம் வர, நீங்க கவலைப்படாதீங்க, ஞானம் இருந்தபடியார். அப்படியே போனாரு. 16 வயசு வந்துச்சு. தினந்தோறும் சிவபெருமான பூஜை பண்றது காசியில. அப்படி பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த டயம் வந்துச்சு. யமதூதன் வந்தேன் முதல்ல. யமதூதன் வந்து பக்கத்துல வர பயந்துகிட்டு தூரத்துல ஓடிய விட்டா பார்த்து பூஜை பண்றத பார்த்து சிவபூசையை பார்த்து விட்டு சிவபூசை பண்றவன்ட்ட நம்ம போகப்படாதுன்னு பயந்து பண்டு முப்புறமெறி படுத்த புங்கவன், பண்டு முப்புறமெறி படுத்த புங்கவன் புண்ட நிகப்பதம் பரவும் பூசனை கண்டனன் விரிவி மார் கண்டன் தன்னையான் அண்டுவது அரிதனம் அகன்று போயினோம். அதனால சிவபூசை என்கின்ற அக்கினி சுட்டுப்படும் பயந்துட்டு போட்டான். அப்படி போய் சொன்னா அவன் கோவிச்சுக்கிட்டு அவனை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டான். யாரு அந்த யமதூர், இப்படி பயந்தாலே நம்ம டிபார்ட்மெண்ட் வச்சா நம்ம டிபார்ட்மெண்ட் என்ன வேலை, பயந்தவன் வந்து அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்க முடியுமா? நம்மளை கண்டா எல்லாரும் பயப்படுவோம், நம்ம பயந்துட்டு வரணும் அவனை டிஸ்மிஸ். அப்புறம் காலன் வந்தா, காலன் வந்து உபசாரங்கள் எல்லாம் நிறைய சொன்னான். காலன் வந்துட்டான் பக்கத்துல வந்து உபசாரம், அதனால நீங்க எங்க பட்டணத்துக்கு எழுந்துள்ள உங்களை பார்க்கணும்னு எங்க சிவரும் எங்க தலைவருக்கு ரொம்ப ஆசை. யமதர்மன் சிவபூஷன் நீங்க ரொம்ப நல்லா சீரிகளா அப்படின்னு வர்றவங்க எல்லாம் சொல்றாங்க. இங்க இருந்து தினம் ஆள் போயிட்டு இருக்காங்க, தினம் போயிட்டு இருக்காங்க, அந்த ஆளெல்லாம் சொல்றாள் அது மாதிரி பிரமாதமா சிவபூஷை பண்றான். அது மாதிரி சிவபூஷை அதிசயம், சிவபூஷைங்கிறது உனக்கு அதிசயம், ரொம்ப உசந்த. அதனாலே அவனை பார்க்க வேணும்னு சொல்லி, உன்னை பார்க்க வேணும்னு சொல்லி எங்க தலைவர் ரொம்ப ஆசைப்படுறான். நாங்க சிவனடியார், சிவனடியார்கள் பரமாவை ஒரு பொருளாக மதிக்க மாட்டோம், விஷ்ணுவை மதிக்க மாட்டோம், உங்க தலைவனையும் மதிக்க, அப்படியே நாங்க இறந்தாலும் கூட சிவபுரத்துக்கு போவோமே தவிர யமபுரத்துக்கு போறோம். ஒண்ணும் பண்ண முடியல, அதுக்கு மேல போய் நேரம் சொன்னா உடனே அப்புறம் எமே வந்துட்டேன். இவன் வந்து கோபமா வந்தான். கோபமா வந்து மார்க்கண்டையிட்ட பேசினேன், விவரம் தெரியாம இருக்கிறாப்ப தம்பி, எத்தனையோ பேத்த புடிச்சிட்டு போயிருக்கிறேன், அதுக்கு மேல இன்னொன்னு சொல்லட்டான்னா, பரமாவுக்கு சாவு உண்டு, விஷ்ணுவுக்கு சாவு உண்டு, எனக்கும் சாவு உண்டு, உனக்கு உண்டுன்னு சொல்லணும், பிரமாவுக்கு உண்டு, விஷ்ணுவுக்கு உண்டு, எனக்கும் உண்டு, எத்தனை பேர்த்த நான் கொள்றேன்ல எனக்கும் ஜாபம் உண்டு. அப்படி இருக்கும்போது நீ இப்படி வரபாட்டை சொல்லி கொடுக்கலாவா அப்படின்னா, அதுக்கு மேலே இப்போ மார்க்கண்டே சொன்னார், நீ சிவனடியாருடைய பெருமையை தெரியாம பேசுற, உனக்கு ஏதோ ஒரு கெட்ட காலம் வந்திருக்குது
ஏமாந்துட்டேன்.
அதனாலே தீதாகின்ற வாசகம் என்றும் சிவிகேக்க ஓதான் என்றார். கெட்ட வார்த்தை தீதாகின்ற வாசகம் என்றும் சிவிகேக்க ஓதான் என்றார். மேல் வரும் ஊற்றம் உணர்கின்றார். பேதாய் நீவன் நிற்க பெறுவாய், போதாய் போதாய் என்ற செய்தான் போது, அதனால போய்விடு போய்விடு. என்னடா ஒரு சாமார்த்தி, எத்தனையோ எனக்கு இருந்த பயம் நம்மளை மறட்டான்னு பாசத்தை வீசி பாசத்தை வீசிட்டான். வீசின போது சிவலிங்கத்தை பிடித்திருந்தாரு. உடனே சிவபெருமான் சிவலிங்கத்திலிருந்து உக்குற மூர்த்தியா புறப்பட்டார். எழுந்தாலே இடது திருவடினாலே எவனை உதைத்து விட்டார். இடது திருவடினாலே எவனை சிரித்து உந்தி உதைத்தார். கூற்றன் வெண்மிகள் ஓர் மண்ணுறவுந்தான். அப்புறம் வெகு காலம் கழிச்சு தேவர்கள் எல்லாம் வேண்டாம் எவனை எழுப்பி கொடுத்தாரு. மார்க்கண்டையனை பார்த்து நீ அஞ்ச வேண்டாம், எப்போதும் உனக்கு 16 இருப்பாயா, இறப்பே இல்லை. 16 வயசு கொடுத்தவரே மறுபடியும் வந்து உனக்கு இறப்பே இல்லை. நம்ம தாய்மான சுவாமி மார்க்கண்டருக்காக மரளிப்பட்ட பாட்டை உன்னி பார்க்கின அன்பருக்கு என்ன பயங்காரம். அவர் மார்க்கண்ட சரித்திரத்தை நீங்கள் கேட்டீங்கன்னா அவருக்காக எமன் பட்ட பாட்டை நினச்சி பார்த்தா அன்பர்களுக்கு என்ன பயம். அதனாலே அப்படி மார்க்கண்டையின் மூலமாக சிவபூஷியனுடைய பெருமையை சிவனடியாரின் பெருமையே காட்டியது மார்க்கண்டையர் வரலாம். அதனாலே காலினாலே காலனை காய்ந்தவன் காலாலே யமனை உதைத்தான். காலனை காலார் கடு காய்ந்த கடுந்தளர் புலம்பண்ண மீனி, அதனால வேகமுடையதாக இருக்கிற நெருப்பு போன்ற நெருப்பு பிளம்பு போன்ற மீனியை உடையவனே. செய்யனே செல்வ திருப்பெரும் துறையில் செழுமலர், செய்யன் என்று சொன்னால் சிவந்த திருமீனியுடையவன். செய்யன் செய்யல் செய்பவன், உயிரெழுக்க அருளை செய்பவன். செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்த மேவியர் ஐயனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்றருளாயே. ஐயனே என்றால் தலைவனே, அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்றருளாயே. 8வது பாட்டு, முத்தனே முதல்வா முக்கனா முனிவா மொட்டரா மலர்பறி திரஞ்சி பத்தியாய் நினைந்து பரவுவார்தமக்கு பரகதியை கொடுத்தருள் செய்யும் சித்தனே. செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தமே வீசர் அத்தனே அடியேன் ஆதரித்தழைத்தால் அதந்துவே என்று. இந்த பாட்டு தான் இந்த சிவகோசையினுடைய சிறப்பை நன்றாக எடுத்துச் சொல்வது. சிவபெருமான் முத்தன்னு முத்தன் புரியுதா, முத்தன் என்று சொன்னால் இயல்பாகவே பாசம் இல்லாதவன். பாசம் உள்ளவரையில் ஆன்மாவுக்கு முத்தி கிடையாது. பாசம் நீங்கினாத்தான் அது முத்தி, பாசம் நீங்கினா முத்தி. சிவத்துக்கு இயல்பாகவே பாசம் இல்லாமையினால் அவனுக்கு முத்தன்னே முத்தன்னா புரியுதா. முத்தன் என்று சொன்னால் பாசம் இல்லாததாய் முன்பே அது வந்து குற்றமில்லாததாய் விளங்குகின்ற பொருள். அதனாலே முத்தன், முத்தியை கொடுப்பதினாலே முத்தன், இயல்பாகவே குற்றமில்லாமையினாலே முத்தன். நம்ம வந்து பாச நீங்கனாத்தான் முத்தன். அதனாலே முத்தனே முதல்வான், எல்லாருக்கும் முதல்வன் சிவருமான், எல்லாருக்கும் முதல்வன் சிவருமான். சிவருமானுக்கு மேல முதல்வர்கள் யாரும் கிடையாது. முதற் பொருள் என்று சொன்னால் சிவன்தான். அதனாலே முதல்வா முக்கனா, முக்கனா என்பது சிவபெருமானுக்குரிய தனி சிறப்பு. மூன்று கண்கள், மூன்று கண்கள், மூன்று கண்களுடையவன் சிவபெருமான் ஒருவனே, வேற எந்த தெய்வத்துக்கும் மூன்று கண்கள் கிடையாது. முத்தனே முதல்வா முக்கனா, முக்கனா என்றால் சூரியன் சந்திரன் அக்கினி மூன்று கண்களையும் உடையவன். ஒரு புலவர் பாடினார் சிவபெருமானுக்கு மூன்று கண் ஒரு காலத்தில் இருந்துச்சு, இப்ப இருக்கிறது அரக்கண்ணு தான். ஒரு புலவர் சிவபெருமானுக்கு மூணு கண்ணுன்னு சொல்லுவாங்க, அது ஒரு காலத்தில் இருந்திருக்கலாம். இப்போ கணக்கு பொடியை சொல்கிறேன் கேளுங்க, அவருக்கு அரக்கு இருக்கிறத அரக்கணுண்டு அப்படி சொல்லி அந்த புலவரானது. அது எப்படின்னு கேட்டால் முக்கு சிவபெருமான் அர்த்தநாரியாக இருக்கிறாரா, அர்த்தநாரியாக இருப்பதனால ஒன்றரை கண்ணு உமாதி, ஒன்றரை கண்ணு தான் எங்கிட்ட மிச்சம் இருக்குது. இந்த ஒன்றரை கண்ணில் இந்த ஒரு கண்ணு கண்ணை பொறுக்கணும், மீதி இருக்கிறது அரக்கணு. முக்கண்ணன் என்றனே முன்னோர் மொழிந்துடுவர், அக்கண்ணற்குள்ளது அரைக்கண்ணன் மிக்க உமையாள் ஒன்றரை ஊன்வேடன் கண் ஒன்று கண்ணப்பர் கண்ணு ஒன்று. வலது கண்ணில் முதல்ல ரத்தம் விடுக்கிறது, வலது கண்ணில் அப்படின்னார். அதனால முக்கண்ணன் என்றனே முன்னோர் மொழிந்துடுவர், அக்கண்ணற்குள்ளது அரைக்கண்ணன் மிக்க உமையாள் ஒன்றரை ஊன்வேடன் கண் ஒன்று அமையும் இதனால் என்று அறிவு. மிச்சம் இருக்கிறது அரைக்கண்ணு தான். அதனாலே சிவபெருமான் ஒருவன் தான். அது முக்கண்ணங்கிறது உங்களுக்கு இந்த உலகம் வந்து முச்சுடர்களை உடையது. உலகம் முச்சுடர், சுடர் இல்லாமல் உலகம் வாழாது. சுடராய் சூரியன் சந்திரன் அக்கினி இல்லாமல் உலகம், அது சூரியன் வலது கண்ணு சந்திரன் ரது கண்ணு அக்னி நெற்றி கண்ணு. அது ஒரு சமயம் உமாதேவி காட்டாளாம், இந்த சூரியனும் சந்திரனும் யாருன்னு கேட்டாளா, அது ரெண்டு பேரும் என்னுடைய கண்ணுன்னு நாரான், ரெண்டு கண்ணையும் உமாதியை குத்திருக்கான். புத்தன உடனே உலகம் முழுவதும் இருந்துச்சு. அப்புறம் நெற்றி கண்ணாறு ஒளி கொடுத்தார். நாயகன் கண்ணையப்பா நாயகி புதைப்ப எங்கும் பாயிருளாயும் கூட பரந்துலகினுக்கு நெற்றி தூயனே திறத்தினாலே சுடர் ஒளி கொடுத்தவன் பித்தேயமார் ஒளிகளெல்லாம் சிவன் உருத்தேசம். உலகத்தில் இருக்கிற ஒளி அத்தனையும் சிவபெருமானுடைய, உலகத்தில் இருக்கிற ஒளி அத்தனையும் உக்கணா முனிவா. முனிவா என்றால் சிவபெருமான் முனிவன், முனிவர்களுக்கெல்லாம் முனிவனா இருக்கும். முனிவர்களுக்கெல்லாம் முனிவர்னு கேள்விப்படுறோம்ல, விஸ்வாமித்திர முனி கௌசிக முனி என்றெல்லாம் கேள்விப்படுறோம் அல்லவா, அந்த முனிவர்களுக்கெல்லாம் தலைவன். அதனால சிவனுக்கு முனிவன். முனிவன்கிற சொல்லுக்கு முனிதல் என்றால் கோபித்தல், முனிதல் என்றால் கோபித்தல். ஆமா, முனிவன் என்று சொன்னால் உலகத்தை சங்காரம் பண்ணுவோம், உலகத்தை சங்காரம் பண்ணுவோம். அதனால முனிதல், முனிதலை விட்டவர்களுக்கு முனிவர்னு பேர். முனிதல் என்றால் கோமருக்கு வாரு, அந்த கோபத்தை விட்டவர்களுக்கு முனிவர்னு பேர். அது சினத்தை நிந்தனை செய்யும் முனி வரதோட மகிழ்வோனை. சினத்தை நிந்தனை, கோபத்தை நிந்திக்கிறது, கோபத்தை குவிக்கிறது, அவர்களுக்கு முனிவர்னு பேர். முடியும் அடியார் கோடி குறைகருதி நாலு பேரும் முனிய அறியாத தேவர் வருவாடு. திருப்பூர்ல இருப்பதனால நம்ம கொஞ்சம் ஆதரவு. முடிய அடியார்கள் கோடி குறைகருதினாலும், அடியார்கள் இவ்வளவு முறையிட்டாலும் எவ்வளவு முருகனை வசா கூட முருகன் கோபிக்க மாட்டாங்க. அப்படி அவசியம் முனிவர். முருகன் குமரன் குகன் என்று முடிந்து முருகன் தனிவேல் முனினம் குரு என்று அருள் கொண்டு அறியார் அறியந்தரம் என்பது கந்தர் அன்பு. அதனால் முனிவன் என்பது சிவபெருமான் பெயர். முத்தனே முதல்வா முக்கனா முனிவா என்று ஒரு நாலு நாமத்தை அதில் சொல்றாரு. ஆமாதான், இவர்கள் பல பேர். அந்த முனிவர்களுக்கெல்லாம் பட்டத்தை கொடுப்போரும் எல்லாரும் முனிவர்களுக்கும் தலைவராக இருப்போரும் சிவபெருமான். இந்த வரிகளை நல்லா கவனிங்க. முத்தனே முதல்வா உக்கனா முனிவா மொட்டரா மலர் பறித்து இறங்கி பத்தியாய் நினைந்து பரவுவார். மலருக்கு இப்போ அதுதான் வழிபாட்டுக்கு பூஜைக்கு முக்கியமானது. புஷ்பம் இருக்கு தாமரை முதலான மலர்கள், தாமரை முதலான மலர். அது மலர் நாலு வகை, மலர் நாலு வகை. கோட்டுப்பூ, குடிப்பூ, நீர்ப்பூ, நிலப்பூன்னு நாலு. கோட்டுப்பூனா மரத்தில் இருக்கிறது, கொடினா முல்லை கொடி முதலான கொடிகள். கோட்டுப்பூ, குடிப்பூ, நீர்ப்பூ பூமியில், அப்புறம் நிலப்பூ நீர் நீரில் தண்ணியில் இருக்கிற பூ, நீர்ப்பூ அள்ளி தாமரை முதலாவது. நிலப்பூ மண்ணில் செடியாக இருக்கிறது. கோட்டுப்பூ, குடிப்பூ, நீர்ப்பூ, நிலப்பூ நாலு வகை மலர். அந்த மலர்களாலே சிவபெருமானுடைய திருவடியை அரிச்சித்தல், அரிச்சித்தல்னா பூசித்தல். அதனால பூசைக்கு முதற் பொருளாக இருப்பது பூதான். பூசைக்கு முதற் பொருளாக இருப்பது இல்லைன்னா பூசை இல்லை, அரிசி இல்லைன்னா சோறு இல்லை, அரிசி இல்லைன்னா சாப்பாடு இல்லை. மற்ற காய்கறி அத்தனை இருந்தாலும் மளிகை சாமம் முழுவதும் இருந்தாலும் அரிசி இல்லைன்னா, இதெல்லாம் இல்லைன்னா கூட சாப்பிட்டு கொள்ள அரிசி இருந்தா, மற்ற கொத்தமல்லி சீரகம் கடுமையான ஒரு பருப்பல் எதுவும் இல்லைன்னா கூட அரிசி இருந்தா பசி ஆட்டிடலாம். அரிசி இல்லையானால் சாப்பாடு, அது மாதிரி பூ இல்லையானால் பூசை. அதனால் பூ முக்கியமானது, பூ முக்கியம். அந்த மலரை பறிக்கிற விதி இருக்கே, பறிக்கிற விதி அது எப்படின்னா, வண்டுகள் ஈக்கள் மோதாததுக்கு முன்னையே அதில் போய் உட்கார்ந்து அதில் இருக்க தேனை குடிக்கிறதுக்கு முந்தையே முட்டு அலற அலறுகின்ற பருவத்தில், அலறுகின்ற பருவத்தில் முட்டு அரா அறான்னா முட்டாக முட்டாக இருக்கும் போது அப்படி வைக்கிறது. அது எப்படி இருக்கு, எப்ப இருக்கு, அப்படி இருக்காலும் மூணு மணி நாலு மணிக்கு நாலு. அப்போ அது எல்லாரும் பறிக்க முடியுமா? அது சிவகாமி ஆண்டார் கருவூர்ல இருந்தாலு அந்த அந்த முனிவர் ஆண்டார் ஆணுக்குத்தான் அப்படி இருக்கு. சிவகாமி ஆண்டார், சிவகாமி ஆண்டார், அவர் காலையில் விடியற் காலையில் எழுந்து பறிப்பாராம். வைகரை எழுந்து போந்து புனல் மூழ்கி வாயுங்கட்டி பூ பறிக்கும் போது பேசப்படாதான், கட்டும் போது பேசப்படாதான். வாயுங்கட்டி மொய்மல நெருங்கு வாச நந்தர வனத்து முன்னி கையினர் தெரிந்து நல்ல கமல் முக அலறு வேலை தெய்வ நாயகருக்கு சாத்தும் திருப்பள்ளி தாமம் வயிறு என்பது பெரியப்படான். அப்படி மலர் பறிக்கிறதுலே இந்த பூச்சிகள் எல்லாம் போறதுக்கு முந்தியே நன்றாக அலறுவதற்கு முந்தைய அலறுகிற பருவத்தில் இருக்கிற கோபம் அந்த மலரால பூசம் பண்றது. அப்படி அந்த மலருக்கு பலன் வேறு, அலர்ந்து போய் பறிக்கிற பூவுக்கு பலன் வேறு. முத நாள் வாங்கி வச்சு மறுநாள் பூஜை பண்றதுக்கு பலன் வேறு, முத நாள் வாங்கி வச்சு குறிச்சில வச்சு கல் பண்றாங்க அதுக்கு பலன். அதனால மலர்ல தான் விஷயமே இருக்கு. பூவில் தான் விஷயமே இருக்கு, பூவில் தான் விஷயமே. அதனால தான் ஒரு முனிவர் தினந்தோறும் ஜவுகோஷம் பண்ணார். அவங்க அப்பா கிட்ட கேட்டார், நான் என்னப்பா பண்ணட்டும்னு. ஜவுகோஷம் பண்ணுறாங்க ரொம்ப நல்லது. எங்கே பண்ணட்டும்னாரு? தில்லவனத்தில் போய் பண்ணுனார். அதே மாதிரி தில்லவனத்தில் வந்து மரங்களை பறித்து பூஜை பண்ணார். அது ஒரு நாள் பார்த்தாரு, காலையில் 7 மணிக்கு பறிச்சுட்டு வந்து பார்த்தபோது வண்டு அரிச்சிருந்துச்சான்னு சொல்ல பூக்கள். வண்டு அரிச்சதை பார்த்து அப்படியே பதறி போனாராம். ஓடாடா, இவ்வளவு வண்டு அரிச்ச பூவை கொண்டு சுவாமியை பூஜை பண்ணக்கூடாதே, வண்டு எச்சு பிடிச்சிருச்சு, குற்றம் உள்ள பூவாச்சு. குற்றம் இல்லாமல் பூஜை பண்ணால் பலன் கிடைக்கும், பூவே குற்றம்னா. அப்புறம் பூஜை பூராவும் குற்றம் இருந்துச்சு. அரிசி நல்ல அரிசியாக இருந்தால் சாப்பாடு நல்லா இருக்கும். எல்லாம் சாம்ப பூத்த அரிசியா, பருப்பு அரிசியாக இருந்தால் சோறு என்னமா இருக்கும், வாடை அடிக்கிற அரிசி சாப்பாடு. நீ என்னதான் பலகாரத்தை பண்ணு, பொரியல் பண்ணு, சாப்பாடு இது நல்ல சமையலுக்கு முக்கியமான பொருளாக இருப்பது அரிசி. அந்த அரிசி நன்றாக இருக்கும். பூசைக்கு முக்கியமான பொருளாக இருப்பது புஷ்பம். அந்த புஷ்பம் நன்றாக அதுதான். அப்படி பார்த்த உடனே பதறி போனார். பூ வந்து இருக்கு அப்படி பதறி ஆயால் சுவாமியை தோத்திரம் பண்ணார். இப்படி தோத்திரம் பண்ண சுவாமி காய்ச்சி இருந்தார், விஸ்வவாகனத்தில் காய்ச்சி இருந்தார். தில்லையில சிதம்பரத்தில் அவருக்கு பேர் வந்து மழை முனி வருது, மழை முனி வருது. அப்படி காய்ச்சி இருந்த உடனே உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். பூஜை பண்ணுறதுக்கு, நல்ல பூவாக பறிக்கிறதுக்கு, வண்டுகள் மொய்க்கிறதுக்கு முந்தையே பறிக்கிறதுக்கு எனக்கு கையும் காலும் புளிக்கு இருக்கிற மாதிரி கொடுன்னு கேட்டார். நல்லா இருக்கிறவங்க புளிக்கு இருக்கிற மாதிரி கையும் காலும் நகங்கள், அந்த நகங்கள் தோறும் கண்கள், நகங்கள் தோறும் அப்படி எனக்கு சரீரத்தை கொடுங்க கேட்டார். அதே மாதிரி கொடுத்துட்டார், கொடுத்துட்டு போயிட்டார். சாமியை கண்டு பூசைக்கு பூ பறிக்க கேட்குறாருன்னா சாமியை கண்டுட்டா முத்தியை கேட்கணும், முத்தியை கேட்கணும். இல்லைன்னா இந்த உலகத்தை ஆளுகிற வரத்தை கேட்கணும், ராஜாவாகணும். அதெல்லாம் விட்டுட்டு பூ பறிக்கிறதுக்கு எனக்கு கையும் காலும், அது நல்லா இருக்கிற கையும் காலையும் புளிக்கிருக்கிற மாதிரி எனக்கு கொடுக்கு. அது மாதிரி கிடைச்சபடியினால விடியற்காலத்தில் எழுந்து பறிக்கிறதுக்கு, மரத்தை பற்றி பறிக்கிறதுக்கு, வடுக்கல்லாம் பற்றி பறிக்கிறதுக்கு, நகங்கள் தோறும் கண்கள் இருப்பதனால விடியற்கால இருட்டில் புளிக்கும் பூனைக்கும் கண்ணு தெரியும், இருட்டில் புளிக்கும் பூனைக்கும் கண்ணு தெரியும். அதனால் விடியற்காலத்தில் அந்த புளிக்கு இருக்கிற மாதிரி கண்ணும் காலும் கிடைச்சபடியினாலே விடிய காலத்திலே எழுந்து பூ பறிச்சார். அதுக்கு பிறகு அவருக்கு வியாக்கரபாதர் புலிக்கால் முனிவர், புலிக்கால் முனிவர் நம்ம கடம்பு கோயிலில் நடராசா கிட்ட போவார். புலிக்கால் முனிவர் குடலை வச்சுருப்பார். அவரும் பதஞ்சலி முனிவர் ரெண்டு பேரும் தான், பாம்பு உருவமாக இருக்கிற பதஞ்சலி முனிவர் ரெண்டு பேரும் தான் வெகுகாலந்தவம் பண்ணி சிவபெருமான ஆட வச்சாங்க. இல்லைன்னா நடராசா பார்க்க முடியாது, அவங்களுக்காக தான் ஆனது. அதனாலே மலர் பறிப்பதில் குற்றம் இருக்கப்படாது. அப்போது மலர் ஊவிம்பார் அப்புறம் சுவாமி அப்போது பெரும்புலர் காலை மொழி புத்தருக்கு பத்தராகி அரும்பூடு மலர் உண்டாங்கே. அதனாலே வந்து புத்தமானது எப்படி இருக்க வேண்டும் என்றால் புதியதாக பிரசாக ஏழை அப்படி சுத்தமான நல்ல பூக்களை அப்போது மலர் அதில் பூசை பண்ணி பார்த்தாலே நல்லா தெரியும். நீ வாண போட்டோம் போட்டு பாரு, நல்லாவே இருக்கா சாமி இப்போ நல்லா இருக்கு காட்சி அப்படிங்கிறது எதில் பூ அலங்காரம் பண்ணுவாங்க அருமையாக இருக்கு நல்லா இருப்பாங்க அப்படிங்கிறது எதில் இருக்குது மலரான மலர் அவ்வளவு முக்கியமானது. மலரினாலே மலரை பெறுதல், மலரினாலே மலரை பெறுதல். ஐயா நம்ம வாடுகின்ற புஷ்பத்தை சுவாமியுடைய திருவடியாகிய மலரில் போட்டு திருவடியாகிய மலரை பெறுதல், வாடுகின்ற மலரை விட்டு வாடா மலரை பெறுதல். புரியுதா? இப்போ புரியுதா? வாடுகின்ற மலரை சுவாமியுடைய திருவடியிலே அர்ச்சித்து வாடா மலராயிருக்க சிவபெருமானுடைய திருவடி கமலத்தை பெறுது. சுவாமியுடைய திருவடிக்கு கமலம்னு பெறும் தாமரை. புரியுதா? போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்களுக்கு இணைதுணை மலர் கொண்டு ஏற்றினும் என்பது திருப்பொழிச்சு. அதனாலே அப்படி மொட்டரா மலர் பொறித்து ரஞ்சி அப்படி குற்றமில்லாத நல்ல புஷ்பங்களாக அப்போது அலறுகின்ற பருவம், அலறுகின்ற மலருகின்ற பருவம் அப்படி மலர்களை பறித்து இறைஞ்சி இறைஞ்சி என்று பூசையை செய்யும், பூசையை இறைஞ்சி பூசையை வழிபாட்டை செய்து பத்தியாய் நனைந்து பரவா பத்தியாய் நனைந்து. இப்படி பூசை செய்கின்றவனுக்கு அன்பு மாறாமல் இருக்கும். சாமி இடத்துல அன்பு பிரியம் இருக்கணும், நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கூடவே பிரியம் இருக்கும். பத்தி இல்லாமல் பூசை பண்ணினா பலன் இல்லை. அதனால பத்தி என்பதும் ஒரு மலர், பத்தி என்பதும் ஒரு மலர், அன்பு என்பதும் ஒரு மலர். அதனால பத்தியாய் நினைந்து ஏழு பத்திக்குத்தான் சிவபெருமான் வந்து இறங்கி வருகிறார். பத்தி செய்ய அடியரை பரம்பரை தூய்ப்பவன் என்பதும் திருவாசகம். பத்தி செய்ய அடியரை பரம்பரை பரம்பரைனா உயர்ந்ததுக்கெல்லாம் உயர்ந்த இடத்துல வைக்கிறான். பத்தியாயின் வந்து பரவுவார்கள், பரவுதல்னா வழிபாடு. முத்தனே முதல்வா முக்கணா முனிவா முட்டரா மலர் பறித்து இறங்கி பத்தியாய் நினைந்து பரவுவார் நமக்கு பரகதி கொடுத்த விஷயம். இந்த மாதிரி பத்தியோடு நன்றாக நல்ல மலர்களாலே அர்ச்சனை செய்து பரவுகின்றவர்கள் பகருவன்னா புகழ்ந்து பாடுதல் ஏத்துதல் முதலான செய்கின்றவர்களை என்ன பண்ணுகிறானா பரகதி கொடுக்கிறார். பரகதி என்று சொன்னால் உயர்ந்த கதி. பரகதி பர என்றால் உயர்ந்த கதி, உயர்ந்த கதி. உயர்ந்த கதினா சிவகதி, மீண்டும் பரவாத கதி. மீண்டும் வீட்டுங்கு வந்து வினைப்பிறவி சாராமே கள்ள புல குரம்ப கட்டடிக்க வந்தார். மறுபடியும் ஆன்மாவுக்கு பரப்பு இருக்காது, சரீரம் எடுக்காது, சிவத்தோடு சேர்ந்து பரகதி கொடுத்த அருஷியின் சித்தனை. அப்படி பத்தர்களுக்கு பரகதியை கொடுத்து அருசிகின்ற சித்தனை. செல்வன் திருப்பெருந்துறையில் செடுமலர் குருந்தமேவியர். சிவபெருமானுக்கு சித்தன்னும் பேரு, முத்தன்னும் பேரு, பத்தன்னும் பேரு, அத்தன்னும் பேரு. சித்தனை சித்தர்களுக்கெல்லாம் தலைவனா இருப்பதனால சித்தன் சித்தனை. செல்வ திருப்பெருந்துறையில் செடுமலர் குருந்தமேவிய சிறு அத்தனை அடியேன் ஆதரித்துழைத்தால் அதுவே அந்தருளாய். அதனால திருப்பெருந்துறையிலே குருந்த மரத்தடியில் எழுந்தருளி இருக்கிற அத்தனை. அத்தனை என்றால் அப்பா, அத்தன் என்றால் அப்பா. அத்தா உனக்கு ஆளா இனி அல்லே நினதாவின்னு சொல்றாரு அல்லவா, அத்தான்னா அப்பா. அத்தா அத்தான்னு யாரு கூப்பிடுவா? முஸ்லீம். அத்தா அத்தா உனக்கு ஆளா இனி அல்லேன் என்பது சுந்தர தேவா. அத்தன் என்றால் சிவபெருமான், அத்தான்னா குமாரி. அத்தன் அத்தா அத்தா ஆத்தா. இப்ப புரியுதா? சிவபெருமான அத்தா, உமாதேவி ஆத்தா. ஆத்தாள்னா அம்மா, அத்தாள்னா உமாதேவி. ஆத்தாள் என்பது தாய், தாய சொல்றாள். ஆத்தா ஆத்தான்னு ஆத்தா. அதனால அத்தா என்பது சிவபெருமானுடைய திருநாமத்தில ஒன்று. அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அல்லூரியில் திருவம்பாவில் உள்ளார். அதனால அத்தனே அடியன் ஆதரித்துழைத்தால் அது என்று உளாயே என்பது இந்த எட்டாவது பாட்டு.